ஒருவேளை ஓடக்கார பெண்ணை என் தம்பி விரும்பினால் அவனுடைய மனதை நான் மாற்றி விடுவேன். அதற்கான சக்தி என்னிடம் இருக்கிறது. அது எப்படி அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவ்வாறு செய்ய முடியும்? இதுபோல்தான் என் தந்தையும் செய்தார். இப்பொழுது அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த விஷயமெல்லாம் உனக்கு வேண்டாம், வேற என்ன விஷயமெல்லாம் இருக்கிறது என்று குந்தவை கேட்க, இலங்கையில் அவருக்கு பல ஆபத்துக்கள் வந்தது, இலங்கை மணிமகுடத்தை அவர் வேண்டாம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு வெளியே வந்த பிறகு ஒரு கட்டிடம் அவர் மீது விழ வந்தது. அப்பொழுது எங்களை காப்பாற்றியது ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டிக்கு வாய் பேசவும் வராது, காதும் கேட்காது. இவ்வாறு வந்தியத்தேவன் சொன்னதும் சுந்தர சோழர் ஒரு முறை வாய் பேசாத காது கேட்காத பெண்ணை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. மேலும் அந்த மூதாட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் குந்தவை கேட்க வந்தியத்தேவன் அனைத்தையும் சொன்னான். அந்த மூதாட்டியின் தோற்றத்தை பார்க்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்தது. சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணை போலவே இருந்தது. ஆனால் வயது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, மற்றபடி ஒரே முகம்தான். உண்மையில் நான் நேராக பார்க்கும்பொழுது ஏமாந்து போய்விட்டேன். அப்படிப்பட்ட பெண் தஞ்சையிலும் இருக்கிறாள் என்று சொல்ல குந்தவை யார் என்று கேட்க, அது பழுவூர் இளையராணி நந்தினி என்று வந்தியத்தேவன் சொன்னான். உடனே குந்தவை, விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி வெறுத்தவள் உண்மையில் என்னுடைய தமக்கையாக இருக்கிறாள். இது கண்டிப்பாக நிஜமாக இருக்கும் என்று நான் சந்தேகித்தேன். நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்பொழுது எனக்கு உண்மை புரிந்துவிட்டது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரச குலத்தை சேர்ந்தவர்கள் மணந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இவ்வாறு குந்தவை பேச அதற்கு மறுத்து வந்தியத்தேவன் பேசினான். இளவரசர் எவ்வாறு வளர வேண்டும், வாழ வேண்டும், அரச உரிமை, ராஜ்ய உரிமை, இதையெல்லாம் சொல்லிதான் நீங்கள் அவரை வளர்த்தீர்கள். ஆனால் அவருக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது. அவர் யாரை வேண்டுமானாலும் விரும்பலாம், அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய அக்காவின் பேச்சுக்காகத்தான் அவர் அனைத்தையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று குந்தவை சொல்ல இதையெல்லாம் வானதி கேட்டுக் கொண்டிருந்தாள். இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். மேலும் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் அவள் பார்த்த நிகழ்வு, அவள் கண்ட காட்சி, கேட்ட விஷயம் அனைத்தும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதற்கான பொருளும் அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆக ஒருவாறு இலங்கையில் இருந்த அந்த ஊமேராணிக்கும் நந்தினிக்கும் இருக்கின்ற அந்த உருவ ஒற்றுமையை வைத்து பார்க்கும்பொழுது அவளுடைய மகள்தான் நந்தினி என்பது குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் வானதிக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் அங்கு புரிந்திருந்தது. கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவர்களுடைய எண்ணம் இப்பொழுது என்னவென்றால், சுந்தர சோழருக்கும் ஊமேராணிக்கும் பிறந்தவள்தான் நந்தினி. அந்த நந்தினி குந்தவையுடைய அக்கா. அவள் ஆதித்த கரிகாலருக்கும் தமக்கை முறைதான் வருவாள். அப்படி இருக்கும் பொழுது நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் ஒன்றாக சேரக்கூடாது. அதாவது காதலிக்கவும் கூடாது, திருமணமும் செய்து கொள்ளக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிய வேண்டும், அதை விளக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் குந்தவை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மேலும் அரண்மனை வெளியே அந்த கூச்சக்குரல், அந்த கோபக்குரல், அந்த கேள்வி குரல், அந்த அபாய குரல், அந்த சோக குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அது ஒரு குரல் அல்ல, பழையாறை நகரில் வாழ்ந்த ஒட்டுமொத்த மக்களுடைய குரல்கள். அது அருள்மொழிவர்மனுக்கு என்ன ஆனது, எங்கள் இளவரசருக்கு என்ன ஆனது என்ற கேள்விகளோடு அரண்மனைக்கு வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தை பார்ப்பதற்காக இவர்களுக்கு முன்னால் செம்பியன் மாதேவி சென்று விட்டார். நிலா முற்றத்திற்கு வந்தார். அங்கிருந்த மக்கள் செம்பியன் மாதேவியை பார்த்ததும், தாயே, எங்கள் இளவரசர் எங்கே, பொன்னையின் செல்வர் எங்கே, தங்கள் கண்ணுக்கு கண்ணான அருள்மொழிவர்மர் எங்கே என்று அந்த கூட்டத்தில் சில குரல்கள் எழுந்தன. அவ்வளவுதான், அந்த மக்கள் கூட்டத்தில் முன்பை விட பன்மடங்கு ஆரவாரம் கிளம்பிவிட்டது, அழுகுரல் கிளம்பிவிட்டது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த செம்பியன் மாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பொன்னியின் செல்வனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்பது மட்டும் அவருக்கு புரிந்தது. அது என்ன ஆபத்து, எப்படி நேர்ந்தது, பழுவேற்றர்கள் தான் காரணமா, அல்லது இந்த பழி செயலுக்கு மதுராந்தகனும் காரணமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது கோட்டைக்கு வெளியே வந்த தூதுவன் இப்பொழுது மேலே வந்தான். செம்பியன் மாதேவியை பார்த்து அந்த செய்தியை சொன்னான். சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரில் இளவரசர் அருள்மொழிவர்மன் இலங்கையில் இருந்து கோடிக்கரைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் சுழிக்காற்றில் கப்பல் அகப்பட்டுக் கொண்டு விட்டது. துணையாக வந்த கப்பல் உடைந்து மூழ்கிவிட்டது. அதில் இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலுக்குள் குதித்தார். பிறகு அகப்படவில்லை. கடலிலும் கடற்கரையெங்கும் தேடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தியும் மலையமான் மகளாலும் இச்செய்தியை கேட்டு பெருந்துயரில் இருக்கிறார்கள். தங்களையும் மதுராந்தக தேவரையும் இளைய பிராட்டியையும் உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வரும்படி சக்கரவர்த்தி எங்களுக்கு செய்தி சொன்னார் என்று தூதுவர்கள் சொல்ல செம்பியன் மாதேவியின் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகியது. இதை பார்த்த ஜனங்கள் ஓ என்று கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அங்கு குந்தவை பிராட்டியும் வந்தார். உடனே குந்தவையை பார்த்த மக்கள் அனைவரும், பொன்னியின் செல்வர் கடலில் முழுகி சாகவில்லை, பழுவேற்றர்கள் தான் கொன்று விட்டார்கள், அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், சக்கரவர்த்தியை பழுவேற்றர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்கள், அவரை விடுவித்து அழைத்து வர வேண்டும், இளவரசி கட்டளையிட்டால் இந்த கணமே நாங்கள் அனைவரும் தஞ்சையை நோக்கி செல்வோம் என்று அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் இறக்கவில்லை என்ற செய்தி குந்தவைக்கு தெரியும். இந்த சமயத்தில் குந்தவையின் மனம் தீவிரமாக அதிசயமாக சிந்தித்தது. இளவரசர் அருள்மொழிவர்மன் உயிரோடுதான் இருக்கிறார் என்ற செய்தியை இப்பொழுது வெளியிடக்கூடாது. ஆனால் ஜனங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டும். அதற்கான வழியை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த ஆழ்வார்க்கடியானையும் வந்தியத்தேவனையும் பார்த்தார். ஆழ்வார்க்கடியானை பார்த்து இளைய பிராட்டி மேலே வரும்படி சமிக்கை செய்தாள். ஆழ்வார்க்கடியானும் மேலே வந்தான். மெல்லிய குரலில் குந்தவை ஏதோ ஒன்று காதில் சொன்னாள். பின்பு ஜனங்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான் பேச ஆரம்பித்தான். பொன்னியின் செல்வர் இறந்திருப்பார் என்ற செய்தியை இளைய பிராட்டி நம்பவில்லை. முன்னொரு சமயம் பொன்னியில் விழுந்த இளவரசரை பொன்னித்தாய் காப்பாற்றினாள். அதே போல் சமுத்திரராஜனும் இளவரசரை காப்பாற்றி இருப்பான். இங்கு வந்த நிமித்தக்காரனை கேட்டதில் அவனும் அப்படியே சொல்கிறான். ஆகவே இளவரசரை தேடி கண்டுபிடிக்க இளைய பிராட்டி தக்க ஏற்பாடு செய்வார். உங்களை எல்லாம் நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி போகும்படி கேட்டுக்கொள்கிறார் என்று அவர் சொல்ல, அங்கிருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியானாலும் நிமித்தக்காரன் எங்கே, அவன் வாயினால் இதை சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்ல, அந்த சமயம் வந்தியத்தேவன் மேலே வந்தான். இளவரசருக்கு பெரிய கண்டம் ஒன்றும் இல்லை, அவர் உயிருக்கு ஆபத்தும் இல்லை, கண்டிப்பாக அவர் வருவார் என்று வந்தியத்தேவன் சொல்ல, கீழே இருந்த ஒருவன் நீ நிமித்தக்காரன் அல்ல ஒற்றன் என்று கீழே இருந்த பினகாபாணி சொன்னான். இதை கேட்ட வந்தியத்தேவன், பைத்தியக்காரா, என்னையா ஒற்றன் என்று சொல்கிறாய்? நான் ஒற்றனாய் இருந்தால் யாருடைய ஒட்டன் என்று கேட்க, பழுவேட்டருடைய ஒட்டன் என்று அவன் சொல்ல, கோபப்பட்ட வந்தியத்தேவன் கீழே வந்து பினகாபாணியோடு சண்டை போட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்தார். அந்த பெருங்கூட்டம் தானாகவே வழிவிட்டது. அங்கே சண்டை போட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவனையும் பினகாபாணியையும் பார்த்தார். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அங்கு வந்து அவருடைய காதில் ஒன்றை சொல்ல, உடனே முதன் மந்திரி இந்த இருவரையும் சிறைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்குள் போனார். உள்ளே போனதும் செம்பியன் மாதேவியை பார்த்து தங்களுடன் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு குந்தவையை பார்த்து உன்னிடம் பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். குந்தவையும் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அங்கிருந்து புறப்படும் பொழுது அவளுடைய மனதில் பல கவலைகள் இருந்தன. ஏனென்றால் சோழ சாம்ராஜ்யத்தில் யாருக்கும் பயப்படாதவர் குந்தவை. ஆனால் ஒருவரிடம் மட்டும் குந்தவை பயம் கொண்டிருக்கிறாள் என்றால் அதுதான் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். கழுகு பார்வையுள்ள மனிதர், புறக்கண்களினால் பார்ப்பதை விட எதிரே உள்ளவர்களுடைய நெஞ்சில் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் குந்தவைக்கு குழப்பமாக இருக்கும். வந்தியத்தேவனை சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரி, பேச வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவளும் வந்துவிட்டாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவர். இதில் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விளக்கானவர் அல்ல. இருந்தாலும் அந்த மூதாட்டி அந்த சமயம் ஏதோ ஒரு பயத்துடன் நடந்து கொண்டார். முதன் மந்திரி அமர்ந்தவுடன் தான் அவரே அமர்ந்தார். இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். சில காலமாக என்னுடைய தலையில் இடிமேல் இடியாக பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஆறுதலாக ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் என்று சொல்ல, அதற்கு முதன் மந்திரி அதற்கான விடை இப்போது சொல்ல முடியாது, ஆனால் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது என்று தந்திரமாக பதிலளித்தார். பொன்னியின் செல்வனை பற்றிய செய்தி உண்மைதானா என்று கேட்க, அதை பற்றிய வதந்தி நாடு முழுவதும் பரவியிருக்கிறது, தஞ்சாவூர் வரை பரவியிருக்கிறது. பழுவேற்றர்கள் மீது மக்கள் கொண்ட கோபத்தின் காரணமாக அவர்களுடைய கோட்டைக்குள் மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். மதம் கொண்ட யானைகளை மக்கள் மீது ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சக்கரவர்த்திக்கு வேலைக்கார படையினர் இரவு பகல் பாராமல் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேலை மதுராந்தகர் இங்கு வந்துவிட்டார், இல்லை என்றால் அவர் மீது பழி விழுந்திருக்கும் என்று அவர் சொல்ல, அதற்கு செம்பியின் மாதேவி மதுராந்தகனும் மாறி போயிருக்கிறான், அது தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று செம்பியன் மாதேவி சொல்ல, ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை, அவருடைய எதிர்பார்ப்பும் சரியாகத்தான் இருக்கிறது. மதுராந்தகருடைய மனதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அவருடைய கட்சியை ஆதரித்துதான் இங்கு பேச வந்திருக்கிறேன் என்று முதன் மந்திரி சொன்னார். இதை கேட்டதும் செம்பியன் மாதேவி ஆச்சரியப்பட்டு போனார். யார் சொல்லி இங்கு வந்தீர்கள் என்று அவர் கேட்க, சக்கரவர்த்தியே ஆசைப்படுகிறார், சோழ சிங்காசனத்தில் அவருக்கு பிறகு மதுராந்தகரே ஆட்சி புரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதற்காக தங்களிடம் சம்மதத்தை பெற்று வரும்படி என அனுப்பியிருக்கிறார், நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அதற்கு செம்பியன் மாதேவி ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய கணவரின் விருப்பத்திற்கு விரோதமாக எந்த செயலையும் செய்ய மாட்டேன், அதையெல்லாம் தாண்டி சோழ சிங்காசன உரிமையை பற்றி எனக்கும் உங்களுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மைகள் இருக்கின்றது, அதையெல்லாம் மறந்துவிட வேண்டாம் என்று செம்பியன் மாதேவி சொல்ல, அதை நான் மறக்கவில்லை, ஆனால் தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும், அதனால் சக்கரவர்த்தியின் தூதனாக வந்திருக்கும் என்னிடம் சரியான பதிலை சொல்லுங்கள் என்று அவர் கேட்க, இந்த நாட்டுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது, மதுராந்தகன் சிங்காசனம் ஏறுவதால் யாருக்கு என்ன பயன், அதை ஏன் தடுக்க கூடாது என்றெல்லாம் செம்பியன் மாதேவி கேட்டார். பெரும் ஆபத்து நமக்கு வர காத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நகரம் கொழுந்துவிட்டு எரிவது போல காஞ்சிபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை இன்னும் 2 நாட்களில் அனைத்து மக்களும் ஆத்திரமடைந்து விடுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையில் இருந்து பெரிய வேளார் ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும் பொழுது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை ராணுவத்தோடு தஞ்சை நோக்கி வருவான். பழுவேற்றர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தை போன்ற பயங்கரமான ஒரு தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். இதனால் பெரும் ஆபத்து ஏற்படும், பேரழிவு ஏற்படும் என்றெல்லாம் முதன்மந்திரி சொன்னார். என்னுடைய கணவர் இறப்பதற்கு முன்பு அவருக்கு நான் கொடுத்த சத்தியம் இது. எப்படி அதை நான் மீறுவது என்று அவர் சொல்ல, உடனே முதன் மந்திரி, அப்படி என்றால் இதுவரை உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை இப்பொழுது நான் தெரியப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு மதுராந்தகன் வந்தான்.